إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து வாழுமாறு அல்லாஹுவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, தக்வாவுடைய வாழ்க்கைதான் இம்மை வெற்றிக்கும் மறுமை வெற்றிக்கும் காரணம் என்பதை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்ஆ ஹுதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹுடைய மார்க்கத்தை அவனுடைய சட்ட வரம்புகளை பேணி அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு தூய சரியான பாதையில் நம்மை விட்டு சென்றார்களோ அந்த பாதையில் நாம் நிலைத்திருப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்யுமாறு அல்லாஹுவிடத்திலே துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு மத்தியிலே ஒரு கேள்வி வருவதுண்டு. இந்த கேள்வியை இவர்கள் மட்டும் கேட்கவில்லை, இவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள், அந்த நபிமார்களோடு இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட மூமின்களும் கேட்டிருக்கிறார்கள். அம் ஹசிபுதும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிகும் மஸலுல் லதீனா கலவு மின் கப்லிகும் மஸ்ஸதுஹுமுல் பஸா வத்தர்ரா وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கேள்வி என்ன, அந்த கேள்வியின் பதில் என்ன என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கின்றான். எப்படி கேட்கிறான்? நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மூமினுடைய ஆசை, ஒவ்வொரு மூமினுடைய துஆ. அந்த சொர்க்கத்திற்காகத்தான் இவ்வளவு அமல்களை நாம் செய்கிறோம். அல்லாஹுவை நாம் நம்பிக்கை கொண்டது, அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றிருப்பது, இப்படியாக இந்த துன்யாவின் எத்தனையோ ஆசாபாசங்களை எல்லாம் புறக்கணித்து ஹலால் ஹராமை நாம் பேணி வாழ்வது அந்த சொர்க்கத்திற்காகத்தான். அந்த சொர்க்கத்திற்காக நீங்கள் அமல் செய்யுங்கள் என்பதும் அல்லாஹுடைய கட்டளை. அந்த சொர்க்கத்தின் உயர்ந்த பாக்கியங்களை அடைவதற்காக நீங்கள் அமல் செய்யுங்கள், وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதற்கும் சொர்க்கத்தை பெறுவதற்கும் அமல்களிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு முந்த பாருங்கள், இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அப்படி இருக்க அல்லாஹ் நம்மை பார்த்து இத்தகைய ஒரு கேள்வி கேட்கிறானே, அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களா? அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா என்றால், இந்த கேள்விக்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? இந்த வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி இந்த முதல் பகுதிக்கு விளக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் எப்படி கேட்கிறான், வலம்மா யாதிக்கும், இதுவரை உங்களுக்கு வரவில்லை, மசலுல்லதீன கலௌ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட நிலை, ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு இதுவரை வராமல் இருக்க, அந்த சோதனைகளையெல்லாம் சந்தித்து, அந்த சோதனைகளையெல்லாம் சந்தித்து, அந்த சோதனையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படையாக சோதித்து உங்களது ஈமானுடைய நிலையை அல்லாஹு தாலா வெளிப்படையாக காட்டி அறியாமல் இருக்கின்றவரை, அல்லாஹுடைய விதியின்படி அல்லாஹ் அனைத்தையும் மிக அறிந்தவன், நாம் அறிந்து கொள்ளும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை வெளிப்படுத்தாதவரை எந்த சோதனைகளையும் சந்திக்காமல், எந்த கஷ்ட நஷ்டங்களையும் சந்திக்காமல் நீங்கள் சொர்க்கத்தில் சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களா? சொர்க்கம் செல்வதற்கு ஆசை, ஆனால் அந்த ஆசையானது அதற்காக எந்த விதமான முயற்சியையும் மேற்கொள்ளாமல் உங்களுக்கு வருகின்ற சோதனையில் பொறுமையாக இருந்து அல்லாஹுடைய வெற்றியை பெறாமல் நீங்கள் சொர்க்கத்தில் சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களா? அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன கலௌ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு என்னென்ன சோதனைகள் எல்லாம் வந்திருக்கிறது பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு வறுமை வந்தது, நோய் வந்தது, போர், பல போர்களுக்கு, யுத்தங்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே மனிதன் சந்திக்கின்ற மிகப்பெரிய துன்பங்களிலே ஒன்று போரை சந்திப்பது. நோய், நொடி, வறுமை, பசி, பட்டினி, பஞ்சம், இவையெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் போரை சந்திக்கின்ற கஷ்டத்தை ஒத்து பார்த்தானே ஆனால், ஒப்பிட்டு பார்த்தானே ஆனால், போரை, யுத்தத்தை சந்திப்பது மிகப்பெரிய கஷ்டமான ஒன்று. அந்த போர்களுக்கெல்லாம் அவர்கள், யுத்தங்களுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டார்கள். வசூல்சீலு, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நாலா பக்கங்களிலிருந்தும் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டன, பயமுறுத்தப்பட்டார்கள். போர், அதுபோக அவர்கள் ஊரிலே இருந்தாலும் சரி நிம்மதியாக இருக்க முடியவில்லை, கடுமையான பயமுறுத்தல்களுக்கு மத்தியிலே, அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தான் இருந்தார்கள். அந்த அச்சுறுத்தல் என்ன, அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நபிமார்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா லநுக்ரிஜன்னகும் மின் அர்தினா அவ் லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, ஒன்று உங்களை இந்த ஊரிலிருந்து நாங்கள் வெளியேற்றி விடுவோம், இந்த ஊரில் நீங்கள் தங்கக்கூடாது, எங்களது உறவுகளாக இருந்தாலும் சரி, இந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டிலே நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் நீங்கள் தங்கக்கூடாது, அல்லது தங்க வேண்டும் என்றால் அவுல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, எங்களது கொள்கைக்கு நீங்கள் திரும்ப வந்துவிட வேண்டும். இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆணி சீப்புகளை கொண்டு அவர்களது உடல்கள் சீவப்பட்டன, பூமியில் புதைக்கப்பட்டு தலையிலிருந்து ரம்பத்தால் அப்படியே அறுக்கப்பட்டு இரண்டு துண்டுகளாக ஆக்கப்பட்டார்கள். இப்படியான சோதனை, இப்படியான அச்சுறுத்தல்கள் அவர்களுக்கு ஏற்பட்டன. ஹத்தா யகூல ரசூல், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், அந்த காலத்தில் வாழ்ந்த ரசூல்மார்கள், வல்லதீன ஆமனு மஅஹு, அவருடன் ஈமானை கொண்டவர்கள், ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டங்களை தாங்கி தாங்கி சகித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே கையெந்தினார்கள். மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ் உன்னுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும், எங்கள் ரப்பே உனக்காக இந்த சோதனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தா நஸ்ருல்லாஹ், அவர்கள் கைகளை தூக்கினார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் எங்களுக்கு எப்போது உதவி வரும், உன்னுடைய உதவி எங்களுக்கு தேவை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா, அதாவது எதிரிகளை கவனமாக கேளுங்கள், எதிரிகளை வீழ்த்தும்படியான உதவி, எதிரிகளை மிகைக்கும்படியான உதவி, எதிரிகளை தோல்வி காண செய்து முஸ்லிம்களுக்குரிய கண்ணியத்தை மீட்டுக் கொடுக்கும்படியான உதவி என்பது வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா, அது அல்லாஹுவின் புறத்தில் இருந்துதான் இறங்க வேண்டும். உங்களது ஆயுதங்களை கொண்டோ அறிவை கொண்டோ திட்டங்களை கொண்டோ அந்த உதவியை நீங்கள் பெற முடியாது, அல்லாஹ் அந்த உதவியை இறக்குவார். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்டிப்பாக அந்த உதவியை அல்லாஹ் இறக்குவான், இறக்கி இருக்கிறான். இறை தூதர்களுக்கு உதவி செய்தான், நம்பிக்கையாளர்களுக்கு உதவி செய்தான். ஆனால் அல்லாஹு தஆலா அதற்குரிய நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகும் போதுதான் அல்லாஹுடைய உதவி வரும். நீங்கள் மூமின்கள் என்று சொல்லிவிட்ட காரணத்தினாலேயே உங்களுக்கு உதவ வேண்டும் என்பது அல்லாஹுவின் கட்டாயம் அல்ல. அல்லாஹு தஆலா இதையும் கேட்கிறான். அலிஃப் லாம் மீம், அஹஸிபன்னாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் وَلَقَدْ فَتَنَّ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ. அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் மூமின்கள் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொண்டால் நீங்கள் அப்படியே விட்டுவிடப்படுவீர்களா? அப்படியே சொர்க்கத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்களா? நீங்கள் சோதிக்கப்படாதவரை கண்டிப்பாக சோதிக்கப்படுவீர்கள். முன்னுள்ளவர்களை சோதித்தது போன்று உங்களை சோதிப்போ. நீ உண்மையான மூமினா அல்லது போலியான பொய்யான மூமினா, முனாஃபிக்கா நயவஞ்சகனா, அல்லது சந்தர்ப்பம் ஏற்படும் போது ஈமானை விட்டுவிட்டு குஃப்ரிலே ஓடக்கூடியவனா என்பதை உலகத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்துவிட விரும்புகிறான். கண்டிப்பாக நாம் சோதிப்போம். உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை நாம் பிரித்தறிவோம். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு இன்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அறிவை கொண்டு வெற்றிக்கான காரணங்களை நாம் வகுத்துவிட முடியாது. நம்முடைய படிப்பை கொண்டு, அனுபவத்தை கொண்டு வெற்றிக்கான காரணங்களை நாம் வகுத்துவிட முடியாது. ஏன்? நாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு 23 ஆண்டுகால அந்த வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டுகால வாழ்க்கை மூமின்களாகிய நமக்கு முழு படிப்பினை. அவர்களுடைய வாழ்க்கையின் 23 ஆண்டுகால அந்த முழு வாழ்க்கையையும் முன்வைத்து, அந்த முழு வாழ்க்கையையும் ஒரு பாடத்திட்டமாக அமைத்து, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்தால்தான் அல்லாஹுடைய உதவியை நாம் எதிர்பார்க்க முடியும். குர்ஆனை முன்வைத்து வெற்றிக்கான காரணங்கள் என்ன என்று குர்ஆன் சொல்லுகிறது. முன்னோர்களுக்கு வெற்றி கொடுத்ததற்கு எதை காரணமாக அல்லாஹ் சொல்கிறான் என்பதை மொத்த குர்ஆனையும் பாடமாக வைத்து நாம் நமது வாழ்க்கையை சீர் செய்யும் போதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே வெற்றி கிடைக்கும். இன்று பல கூட்டம் எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு விருப்பமான ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வார்கள். அந்த வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிப்பார்கள், ஒரு திட்டம் போடுவார்கள். அவ்வளவுதான். அடுத்து உள்ள குர்ஆன் வசனங்களை எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சொல்ல போனால் இதைத்தான் சொல்ல வேண்டும், குழி தோண்டியே புதைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் தனக்கு இல்லை தமக்கு இல்லை என்பதை போன்று அவர்கள் புறக்கணிப்பதையே பார்க்கிறோம். நம்முடைய மார்க்க மூத்த அறிஞர்கள் இப்படியாக குர்ஆனுடைய அந்த வசனங்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸுகளை நமக்கு ஆய்வு செய்து அல்லாஹு தஆலா வெற்றிக்கான காரணங்கள் என்று எதை குறிப்பிடுகிறான் அதை நமக்கு வகைப்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அவற்றில் சில முக்கியமானவற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்ப்போமாக. அன்பானவர்களே, அந்த காரணங்களில் ஒன்றுதான், முதலிலே நம்முடைய ஈமானை சரி செய்ய வேண்டும். ஈமான், இந்த இறை நம்பிக்கை, தௌஹீத், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவது ஈமான் என்று சொன்னால் சிலர் அதற்கு தவறாக இப்படியும் அர்த்தம் செய்கிறார்கள். அல்லாஹ்வை நம்புவது அவ்வளவுதான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது. அன்பானவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதிலே காஃபிருக்கும் கருத்து வேற்றுமை கிடையாது. படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறுக்கக்கூடியவர்கள் யார்? நாத்திகர்களை தவிர படைத்தவன் கடவுள் இருக்கிறான் என்பதை மறுப்பவர்கள் யாரும் இல்லை.
அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வது மட்டுமல்ல ஈமானுடைய அர்த்தம். லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அந்த அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும், அவனை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தும் நிராகரிக்கப்பட வேண்டியவை, அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு நான் விலகிக் கொள்கிறேன், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நான் வணங்குவேன் என்று மொழிந்து கொள்கையாக ஏற்றுக்கொண்டு அந்த இபாதத்தை அடிப்படையாக வைத்து வாழ வேண்டும். இன்று லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அதுவும் இந்த கருத்திலே அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவன் என்பதையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹுவை வணங்கி வாழ்கிறார்களா என்பதை யோசித்து பாருங்கள். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம் அல்லாத நாடுகளில் உள்ள முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத நாடுகளில், முஸ்லிம்களுடைய நாடுகள் அல்லாத நாடுகளில் வசிக்கின்ற முஸ்லிம்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், முஸ்லிம் நாடுகளில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலேயே இபாதத்துகள் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம், வணக்க வழிபாடுகள் இல்லாத வாழ்க்கையை பார்க்கிறோம். அப்படியே வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் அந்த வணக்க வழிபாடுகள் எப்படி மாற்றார்களிடத்திலே அவர்களுடைய மதத்திற்கு அந்த மதத்தை தக்க வைப்பதற்கு சில சடங்குகள் அவர்களிடத்தில் இருக்குமோ அந்த அளவுக்குத்தான் இபாதத்தை இன்றைய பல நாடுகளிலே பல முஸ்லிம்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். உயிரோட்டம் இல்லாத, தாக்கத்தை ஏற்படுத்தாத, உண்மை யதார்த்தத்தை புரியாத, ஏன் இதை செய்கிறோம், இந்த இபாதத்தின் நோக்கம் என்ன என்பதை உணராமல் தான் அவர்கள் இபாதத்தை வைத்திருக்கிறார்கள். இபாதத்துடைய உணர்வுகள், இபாதத்துடைய பாடங்கள் அங்கே போதிக்கப்பட்டால் அதை புறக்கணிப்பது மட்டுமல்ல அதை எதிர்ப்பவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஈமானின் அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா உதவி செய்வான். சூரா காஃபிருடைய 51வது வசனத்திலே பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனூ ஃபில் ஹயாத்தித் துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத். நிச்சயமாக நாம் நம்முடைய தூதர்களுக்கு உதவி செய்வோம், நிச்சயமாக, திட்டமாக, எந்த சந்தேகமும் இல்லை, கண்டிப்பாக நம்முடைய தூதர்களுக்கு உதவி செய்வோம். அடுத்து வல்லதீன ஆமனு, ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, ஈமான் உடையவர்களுக்கு நாம் உதவி செய்வோம், இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலும் உதவி செய்வோம், மறுமையிலே சாட்சிகள் எழுந்து சாட்சிகள் சொல்லக்கூடிய அந்த தினத்திலும் நாம் உதவி செய்வோம். இந்த ஈமான் இல்லாமல், எந்த ஈமானை தூதர்கள் போதித்தார்களோ, எந்த ஈமானுக்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை, உஹதை, அஹ்ஸாபை, ஹுனைனை, முஹ்தாவை சந்தித்தார்களோ, ஹைபரை சந்தித்தார்களோ, அந்த ஈமான் சகோதரர்களை ஏதோ சில வரிகளிலே படிப்பது, சில வார்த்தைகளை மனப்பாடம் செய்வது, அறியாத பருவத்திலே சில வார்த்தைகளை சொல்வது அதுவல்ல, அது அதனுடைய தொடக்கத்தில் ஒரு சில துளி என்று சொல்லலாம். வாழ்க்கையில் அந்த ஈமான் வர வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ரூமுடைய 47வது வசனத்திலே, வகான ஹக்கன அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது நம் மீது கட்டாய கடமை என்று சொல்கிறான். அல்லாஹுடைய உதவி மூமின்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரப்பு யாரை மூமின் என்று சொல்கிறான்? அல்லாஹு தஆலா யாரை மூமின்கள் என்று ஏற்றுக்கொள்கிறான்? அரபியிலே பெயர் வைத்திருப்பவர்களை வைத்தார், அல்லது அடையாளத்திற்கு தாடிகளை மட்டும் வைத்துக் கொண்டு மார்க்கத்தை புறக்கணிப்பவர்களையா, அல்லது சில ஹிஜாபை மட்டும் அணிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏலம் விடக்கூடியவர்களுடனா? அல்லாஹு தஆலா சொல்கிறான் பாருங்கள், மூமின்கள் யாரு தெரியுமா? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் யார்? அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு முன்னால் பேசப்பட்டால், அல்லாஹுடைய நினைவு கூறப்பட்டால், அவர்களது உள்ளத்திலே நடுக்கம், பயம் ஏற்படும். எந்த பயம் அது? அன்பும் ஆசையும் மறுமையும் நினைத்து ஏற்படக்கூடிய அந்த ஒரு அன்போடும் பயத்தோடும் ஏற்படக்கூடிய ஒரு நடுக்கம், வஜ்லத் குலூபுஹும். அவர்களது உள்ளங்களிலே ஒரு பயம் ஏற்படும், ஒரு திடுக்கம் ஏற்படும். தங்களது ரப்பை நினைத்து அவர்களுக்கு அன்பும் ஆசையும் பயமும் பிறக்கும். இன்று அல்லாஹுடைய வேதத்தை புறக்கணித்த ஒரு சமுதாயத்தை தான் நாம் பார்க்கிறோம். இசை, ஆபாசம், இன்னும் சினிமா சார்ந்த, சீரியல் சார்ந்த இந்த ஒரு கலாச்சாரத்திலே மூழ்கி இருந்து குர்ஆன் ஓதுவதையும் குர்ஆன் ஓதப்படுவதையும் புறக்கணித்த ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லிம் நாடுகள் அங்கே கவனமாக கேளுங்கள், முஸ்லிம் நாடுகளிலே தொழுகை, அல்லாஹுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஆயத்துகள், 150 ஆயத்துகள், 2 பெரிய பெரிய சூராக்களை ஓதுகின்ற வழக்கமுடைய அந்த ஃபஜ்ருடைய தொழுகை 5 நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று சட்டம். ஃபஜ்ருடைய தொழுகை 5 நிமிடத்திலே முடித்துவிட வேண்டும். ஆனால் இரவெல்லாம் விழித்திருந்து இசை நிகழ்ச்சி நடத்தலாம், இரவெல்லாம் விழித்திருந்து இசை நிகழ்ச்சிகள் நடத்தலாம், களியாட்டங்கள், கிளப்புகள் என்ற பெயரிலே இசை நிகழ்ச்சிகள், பாடல்கள், ஆடல்கள் எல்லாம் நடக்கலாம். ஆனால் மஸ்ஜிதுகளிலே ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் நிமிடங்கள் குறிக்கப்பட்டு இதற்கு மேல் அந்த தொழுகை நீட்டப்படக்கூடாது என்று சட்டம் போடப்பட்டிருக்கிறது என்றால் அந்த நாடுகளின் மீது ஏன் அல்லாஹு தஆலா எதிரிகளை சாட்ட மாட்டான்? அல்லது அந்த நாட்டுடைய முஸ்லிம்கள் தங்களது இமாம்களுக்கு இப்படித்தான் தொழ வைக்க வேண்டும், இதற்கு மேல் தொழக்கூடாது, தொழுகை நடத்தக்கூடாது, இதற்கு மேல் ஓதினால் அந்த இமாமுக்கு அங்கே வேலை இல்லை, இப்படியாக அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு அவர்கள் அற்பத்தை ஒதுக்கிவிட்டு இரவெல்லாம் விழித்திருந்து அவர்களுக்கு அந்த ஆடல், பாடல், இசை சுற்றி திரிவது அவர்களுக்கு ஈஸியாக இருக்கிறது. இங்கு எப்படி சனிக்கிழமை ஆகிவிட்டால் மக்கள் எல்லாம் சுற்றி திரிந்து விட்டு அன்றைய ஞாயிற்றுக்கிழமை சுபுகிலே பார்த்தால் கூட்டம் பெரும் குறைவாக இருக்கும் சுபுகு தொழுகையில். முஸ்லிம் நாடுகளிலே வெள்ளிக்கிழமை விடுமுறையாக இருக்கின்ற காரணத்தால் வியாழக்கிழமையெல்லாம் சுற்றி திரிந்து விட்டு 2 மணி 3 மணிக்கு தூங்குவார்கள். ஃபஜ்ருக்கு அங்கே கூட்டம் இருக்காது, கடைசியா ஹுதுபாவுடைய நேரத்திலே வருவார்கள். வியாழக்கிழமை இரவு அவர்களுக்கு எதற்காக? சுற்றி திரிவதற்காக. எங்கெல்லாம் சுற்றித் திரிவார்கள், எந்தெந்த நாட்டில் எதற்கெல்லாம் அனுமதியோ அங்கெல்லாம் கூட்டங்கள் நிரம்பி இருக்கும். கடைசியிலே சுபுகு தொழுகைக்கு ஆள் இருக்காது, அந்த ஜுமா ஹுதுபாவுடைய நேரத்திலே வருவார்கள். அப்போதுதான் எழுந்து குளித்து விட்டு அவர்கள் வருவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. குர்ஆனை ஓதி ஓதி ஈமானை அவர்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி ஓதி குர்ஆனை அந்த தொடர்ந்து தினந்தோறும் அவர்களுடைய வாழ்க்கையிலே வாசித்து வாசித்து அதனுடைய கருத்துக்களை புரிந்து அந்த உணர்வுகளோடு வாழ்ந்து தங்களது இறை நம்பிக்கையை அதிகரித்துக் கொண்டே இருப்பார்கள். وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. தங்களது ரப்பின் மீது, அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கையோடு சார்ந்திருப்பார்கள். நட்பு பகை அல்லாஹுவிற்காக. யாரை பகைத்தால் என்ன? யாரும் என்னுடைய ரிசுக்கை என்னிடமிருந்து பறித்து விட முடியாது. இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று எத்தனையோ பல நாடுகள் அவர்கள் யூதர்களோடு கிறிஸ்தவர்களோடு நட்பு பாராட்டி கொண்டு முஸ்லிம்களோடு பகைமை காட்டுகின்றார்களே, அதற்கு என்ன காரணம்? இந்த யூதர்களை பகைத்துக் கொண்டால், இந்த கிறிஸ்தவர்களை பகைத்துக் கொண்டால் இந்த சுகபோகமான வாழ்க்கை கிடைக்காது, இந்த ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்காது, இந்த வாழ்க்கை வசதி கிடைக்காது என்ற அற்ப பயத்தை ஷைத்தான் அவர்களுக்கு போடுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளை இறக்கினான். எப்போது? மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே மக்கா வந்துவிட்ட போது. அது என்ன கட்டளை? இனி எந்த முஷ்ரிக்கும் மக்காவிற்குள் இருக்கக்கூடாது, இனி யாரும் எவ்வளவு பெரிய வியாபாரியாக இருந்தாலும் மக்காவுடைய ஹரம் எல்லைக்குள் முஷ்ரிக்காக இருக்கின்றவன் வரக்கூடாது. முஷ்ரிக்காக இருக்கின்றவன் யாரும் ஹரம் எல்லைக்குள் வரக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கிறான். அப்போது சிலர் பயந்தார்கள், வியாபாரிகள் நமது நாட்டுக்கு வரவில்லை என்றால் வறுமை ஏற்பட்டு விடுமே, செல்வம் ஏற்படாதே என்ற பயம் அவர்களுக்கு இயற்கையாக ஏற்பட்டது. அல்லாஹ் கூறினான், உங்களுக்கு வறுமை வரும் என்ற பயம் இருந்தால் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் தனது அருளால் உங்களை நிறைவடைய செய்வான். இந்த பயம், இந்த சோதனை இன்றல்ல, அன்றே வந்தது. அவர்களுக்கு அந்த பயம் வந்தது. அல்லாஹ் அதற்குரிய விளக்கத்தை சொன்னான், பயப்படாதீர்கள், அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம், செல்வத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், வசதியை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், வறுமையை கொடுக்கக்கூடியவன் அல்ல. அல்லாஹுவை நம்புங்கள், அல்லாஹுவை சார்ந்திருங்கள் என்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மார்க்கம், அதற்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை. தங்களுடைய சுகபோகமான வாழ்க்கையிலே எந்த விதமான குறைவும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே யூதர்களோடு கிறிஸ்துவர்களோடு நட்பு பாராட்டி அவர்களை தங்களுடைய உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொண்டவர்களை பார்க்கிறோம். யாரை உற்ற தோழர்களாக ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ, உங்களை தவிர மூமின்களை தவிர வேறு யாரையும் உங்களுடைய நெருக்கமான நண்பர்களாக ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் ஒட்டுமொத்த நாட்டின் சமுதாயத்தின் ரகசியங்கள் எல்லாம் அவர்களது கையில், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுகீமுன ஸலா, அந்த மூமின்கள் யார், அவர்களது அடையாளம் என்ன? இந்த மூமின்கள் யாருக்கு அல்லாஹ் உதவி செய்வான், யாரை பாதுகாப்பதை அல்லாஹ் தனது பொறுப்பில் எடுத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த மூமின்கள் யார், அல்லதீன யுகீமுன ஸலா, அவர்கள் தொழுகையை சரியாக நிறைவேற்றுவார்கள். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையை பற்றி யாராவது பேசினால் இவர்களெல்லாம் பிற்போக்குவாதிகள், இவர்களெல்லாம் பழமைவாதிகள், இப்படியே சொல்லிக் கொண்டே இருப்பார். காலம் காலத்திற்கு இவர்கள் தொழுகை தொழுகை என்று சொல்வார்கள். இதை தவிர இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, உலகம் எதை எதிலும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் இன்னும் தொழுகையை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, எப்படி சைத்தான் அவர்களது மனதை கெடுத்து வைத்திருக்கிறான் பாருங்கள். இந்த தொழுகை இல்லை என்றால், இந்த தொழுகை இல்லை என்றால் பிறகு இஸ்லாம் எங்கே இருக்கும்? பிறகு நீ படித்து அறிவாளியாகி பட்டதாரியாக ஆகி இந்த உலகத்திலே பெரிய செல்வந்தனாக அரசனாகவே வாழ்ந்து என்ன பலன் உன்னிடத்திலே தொழுகை இல்லை என்றால்? ஒட்டுமொத்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த தொழுகை என்ற இபாதத்தை சுற்றி சுற்றி வருகிறது. எனவேதான் ஜிஹாது நடக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹு தாலா இந்த தொழுகையை தனது நபிக்கே மன்னிக்கவில்லை. அல்லாஹு தாலா தொழுகையை யாருக்காவது மன்னிப்பதாக இருந்தால், எந்த ஒரு தருணத்தில் அல்லாஹு தாலா தொழுகையை மன்னிப்பதாக இருந்தால், போர் உக்கிரமாகக்கூடிய நேரத்திலே தனது நபிக்கு அல்லாஹு தாலா தொழுகையை மன்னித்திருப்பான். அந்த நேரத்தில் கூட அல்லாஹு தாலா தொழுகையை மன்னிக்கவில்லை. நீங்கள் கண்டிப்பாக தொழுதாக வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதோடு, ஹாஃபிது அலா ஸலவாத், தொழுகைகளை பேண வேண்டும். நீங்கள் ஜிஹாத் இருக்கிறதோ இல்லையோ, எதிரிகள் உங்களை கொள்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் அவர்களை தாக்குகிறீர்களோ இல்லையோ, தொழுகையை நீங்கள் தவறவிடக்கூடாது. இன்ன ஸலாத்த கான தலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, இந்த ரெண்டு வசனங்கள் சூரா அன்-நிசாவிலே எங்கே இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள், படித்து பாருங்கள். இதற்கு முந்திய வசனங்கள் போரை பற்றி, இதற்கு பிந்திய வசனங்கள் போரை பற்றி, அதற்கு நடுவிலே இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை பேணுங்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இரவெல்லாம் களியாட்டங்களிலே ஈடுபட்டு விட்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வராத ஒரு பெரும்பான்மை மக்களை கொண்ட சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது. இவர்கள் வெற்றிக்கு காரணங்களை வகுக்கிறார்கள். அன்பானவர்களே, உலகமெல்லாம் வெற்றிக்குரிய இலக்கணங்களை வகுத்து, உலகமெல்லாம் வெற்றிக்குரிய இலக்கணங்கள் என்பதாக எதையெல்லாம் அவர்கள் காரணங்களாக இட்டு, அதற்குரிய அடிப்படை அம்சங்களாக இட்டு அதற்காக அழைத்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த நேரத்தில் தான் இரண்டு வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஈமானை பெற்றுக் கொள்ளுங்கள், வெற்றி அடைவீர்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிற்கு தொழுகைக்கு வாருங்கள், ஹையா அலஸ் ஸலாஹ் ஹையா அலல் ஃபலாஹ், நீங்கள் தொழுகைக்கு வாருங்கள், வெற்றிக்கு வாருங்கள் என்று அழைப்பு சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதருடைய இந்த சீர்திருத்தத்தை செய்வது இன்று நம்மிலே பலருக்கு இது ஒரு பழமைவாதம். தொழுது விட்டால் என்ன கிடைத்து விடும், தொழுகையால் எல்லாம் ஆகிவிடுமா, தொழுதால் உணவு கிடைத்து விடுமா, தொழுதால் எதிரிகளை நாம் மிகித்து விட முடியுமா? இப்படியாக இந்த சைத்தானிய வஸ்வசாக்கள், ஈமானிய குழப்பங்கள் பலருடைய மண்டைக்குள் சுத்திக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பாளர். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுக்கு நாம் உதவி செய்வோம். யார் அவர்கள்? அல்லதீன யுகீமுன ஸலா, தொழுகையை சரியாக தருவார்கள். இந்த தொழுகையை நீ பாழாக்கிவிட்டு எதற்கெல்லாம் நீ திட்டம் தீட்டினாலும் சரி, எல்லா திட்டத்தையும் அல்லாஹ் பாழாக்கி விடுவான். அல்லாஹ் எல்லாத்தையும் பாழாக்கி விடுவான். தொழுகை நீ பாதுகாத்தால் உன்னுடைய அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். கலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கடிதத்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். கலீஃபா உமர் அவர்கள் இங்கே ஒரு விஷயத்தை பாருங்கள். கலீஃபா உமர் என்று சொன்னால், இன்று முஸ்லிம் நாடுகளிலே எத்தனையோ சீர்திருத்தவாதிகள், கவிஞர்கள், பேச்சாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், சிந்தனைவாதிகள் முஸ்லிம்களுக்கு சோதனை ஏற்படும் போது உடனே அரசர்களை குறை சொல்வார்கள், மன்னர்களை குறை சொல்வார்கள், அதிகாரிகளை குறை சொல்வார்கள், படை தளபதிகளை குறை சொல்வார்கள். எங்களுக்கு உமர் வேண்டுமே, யார் வேண்டுமே, எங்களுக்கு உமரை போன்ற ஒரு கலீஃபா வேண்டுமே, எங்களுக்கு காலிதை போன்ற ஒரு படை தளபதி வேண்டுமே, சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியை போன்ற ஒரு மன்னர் வேண்டுமே என்று. அப்படி ஒரு கலீஃபா வந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கிறீர்களா? கலீஃபா உமரை போன்று ஆட்சி செய்யக்கூடிய மன்னர் வந்தால் அவருடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? அந்த ஈமானிய பக்குவம் உங்களுக்கு இருக்கிறதா? கலீஃபா உமருடைய அந்த நீதத்தை தாங்கக்கூடிய மன உறுதி உங்களிடம் இருக்கிறதா? ஆனால் எதிர்பார்ப்பது யாரை? தன்னிடத்தில் உள்ள குறைகளை எல்லாம் மறந்து விட்டார்கள், மறைத்து விட்டார்கள், எண்ணி பார்க்கவில்லை. ஆனால் மன்னரை பார்த்து எங்களுக்கு கலீஃபா உமரை போன்ற ஒரு கலீஃபா வேண்டுமே, காலிதை போன்ற ஒரு படை தளபதி வேண்டுமே, சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியை போன்று ஒரு அரசர் எங்களுக்கு வேண்டுமே என்று. ஆனால் இவர்களோ ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக மாறியிருக்க, ஈமானை விலை பேசி இருக்க, அத்தனை அசிங்கங்கள் ஆபாசங்களை எல்லாம் செய்து கொண்டு இவர்கள் ஆட்சியாளர்களின் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள். சலப்புகளிலே ஒருவரிடத்திலே கேட்கப்பட்டது, சலப்புகள் நம்முடைய சான்றோர்கள் ஒருவரிடத்திலே கேட்கப்பட்டது. இன்று பெரும்பாலான மக்கள் அவர்களது காலத்திலே, நான் சொல்வது ஹிஜ்ரி இரண்டாவது நூற்றாண்டிலே, இரண்டாவது நூற்றாண்டிலே, இன்று மக்கள் பள்ளிவாசல்களிலே தொழுவதை பார்க்கிறோம். அவர்களுடைய தொழுகைகள் சரியில்லையே. பள்ளிவாசல் இப்ப இங்க தொழுகிறத எடுத்துக்கொள்ளுங்களேன், எத்தனை பேருடைய தொழுகை சுன்னத்தான முறையில் இருக்கிறது? ஒழு செய்வது எப்படி என்று படிக்காத சமுதாயம் தான் இன்று. ஏதோ அவரை பார்த்து நான் ஒழு செய்யறேன், அவ்வளவுதான் போயிட்டே இருக்கு. நான் செய்யற ஒழு சரிதானான்னு சொல்லி ஒரு ஆலிமிடத்துல போய் செய்து காட்டி சரி செஞ்சிருக்கிறோமா? அல்லது குறைஞ்சபட்சம் விடுங்க, அதுக்கு தான் வெக்கமா இருக்கு. ஒழு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாம் எடுத்து வச்சு, இன்னைக்கு தான் எல்லாமே வந்துருச்சு, கம்ப்யூட்டர்ல வந்துருச்சு, போன்ல வந்துருச்சு, ஒழு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் போட்டு அந்த ஹதீஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, நான் செய்யற ஒது தொழுகைக்கு நான் செய்யற ஒது கரெக்டா செய்யறனா அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுதா? ஒதுவே சரியில்லை என்றால் பிறகு தொழுகையை பற்றி என்ன சொல்வது? ஏதோ போய்கிட்டே இருக்கு, இப்படித்தான் செஞ்ச செஞ்சுக்கிட்டே இருக்க, நான் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க பாவம். கேள்வி கேட்டா இப்படி இப்படி அடுத்த கேள்வி. அன்பானவர்களே, அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, மக்கள் இன்று தொழுகையில் சரியில்லையே, அவர்களிடத்தில் சுன்னத்தான தொழுகை இல்லையே, ஏன் என்று. அதற்கு அந்த சலஃப் சொன்னார், அந்த சான்றோர் அறிஞர் சொன்னார், இன்று மக்கள், இன்று அறிஞர்கள், இன்று அறிஞர்கள், பிரசங்கிகள், சீர்திருத்தவாதிகள் மக்களின் இபாதத்துகளை சீர் செய்வதை விட்டுவிட்டு, மக்களின் இபாதத்துகளை சீர் செய்வதை விட்டுவிட்டு, மக்களுக்கு இபாதத்துகளை கற்றுக் கொடுப்பதை விட்டுவிட்டு, மன்னர்களை, ஆட்சியாளர்களை, அரசர்களை விமர்சனம் செய்வதை, அவர்களுடைய குறைகளை ஆராய்வதை வழக்கமாக எடுத்துக்கொண்டார்கள். எனவே மக்களின் தொழுகை கெட்டிருக்கிறது. புரியுதுங்களா இல்லையா? மக்களின் இபாதத்து ஏன் கெட்டிருக்கிறது? மக்களுக்கு இபாதத்தை சொல்லித்தர வேண்டியவர்கள் அந்த இபாதத்தை விட்டுவிட்டு ஆட்சியாளர்களின் குறைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கலீஃபா உமருடைய அந்த விஷயத்தை சொன்னோம், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அப்ப நீங்களும் கேட்கலாம், நீங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மன்னர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் இப்படி செய்யறாங்களே என்று சொன்னீர்களே என்று. இது ஒரு பொதுவான அறிவுரை. அதே நேரத்தில் மக்களிடத்திலே என்னென்ன விஷயங்கள் மார்க்கம் வர வேண்டுமோ அதையும் நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நிலை எப்படி என்றால், எல்லாமே ஒரு கவர்ச்சியாக இருக்க வேண்டும். புதுசு புதுசா ஏதாவது சொல்லணும். இங்க ஒரு நாளைக்கு ஒரு வகுப்பு வைக்கிறோம்னு சொல்லுங்களேன். இப்ப நீங்க செய்யலாம், சில பேருக்கு மனசுல யோசனை வரும். இப்ப உதுவை பத்தி சொன்னாரு, ஏன் இவர் உதுவை பத்தி சொல்லிக் கொடுக்க கூடாது? நாளைக்கு இங்க ஒரு ஒர்க் ஷாப் உதுவை பத்தி. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் உதுவு செய்யறது எப்படி என்று ஒரு கிளாஸ் நடக்கும். அறிவிப்பு கன்ஃபார்ம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க எத்தனை பேர் வர்றாங்கன்னு சொல்லி. அதனால வராதவங்களை எல்லாம் குறை சொல்கிறேன், நிர்பந்தமான ஒரு காரணத்தால் வரவில்லை என்றால் அது வேறு விஷயம், அல்லது அவர்கள் ஏற்கனவே படித்த காரணத்தால் வரவில்லை என்றால் அது வேறு விஷயம். தனக்கு தெரியவில்லை என்பதை உணர்ந்ததற்கு பிறகும் வரவில்லை என்றால் அது குற்றமா இல்லையா? அதற்குரிய வசதி இருந்தும் நேரம் இருந்தும் தனக்கு தெரியவில்லை என்பது தெரிந்திருந்ததற்கு பிறகும் வரவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாப்பானார். விஷயத்திற்கு வருவோம். கலீஃபா உமர் அவர்கள் எழுதிய கடிதத்தை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். யாருக்கு எழுதுகிறார்கள்? தங்களது கவர்னர்களுக்கு. எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி பரவி விட்டதோ அந்த கவர்னர்களுக்கு கலீஃபா உமர் எழுதுகிறார்கள். என்ன கடிதம் தெரியுமா? இன்று எழுதக்கூடிய கடிதம் எப்படி மன்னர் கவர்னர்களுக்கு, அன்று கலீஃபா உமர் எழுதிய கடிதம் என்ன தெரியுமா? சொன்னார்கள் தங்களது அதிகாரிகளை பார்த்து, இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தியா சலா, உங்களது காரியங்கள் உங்களுடைய வேலைகளிலேயே, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கலாம், ஒரு கவர்னருக்கு எத்தனை வேலை இருக்கும், உங்களது வேலைகளிலேயே நான் மிக முக்கியமாக கருதக்கூடிய வேலை தொழுகைதான். 1008 வேலை உனக்கு இருக்கலாம், ஆனால் என்னிடத்தில் நீ செய்ய வேண்டிய மிக மிக முக்கிய காரியம் தொழுகைதான். அந்த தொழுகையை நீ பேணினால் முஸ்லிம்களின் அத்தனை காரியங்களையும் நீ பேணுவாய். அந்த தொழுகையை நீ வீணாக்கினால் முஸ்லிம்களின் அத்தனை காரியங்களையும் நீ வீணாக்கி விடுவாய். முடிஞ்ச அவ்வளவு, இதுக்கு மேல ஒன்றுமே கிடையாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். கலீஃபா உமருடைய சீர்திருத்தம் இது. கலீஃபா உமர் ஒரு அதிகாரியை சீர்திருத்த நாடும் பொழுது அவருடைய தொழுகையை சீர்திருத்தம் செய்தார்கள், அவருடைய மற்ற அமல்கள் தானாக சீராகிவிடும். இன்று தொழுகை பாழாக்கப்பட்டு சீர்திருத்தம் எதை சொல்கிறோம்? வசதிகளை சொல்கிறோம். நாடுகளிலே வசதிகள் வசதி வாய்ப்புகளைத்தான் இன்று மக்கள் எதிர்பார்க்கிறார்களே தவிர, நிம்மதியான கண்ணியமான பாதுகாப்பு மிக்க நல்ல இறை வழிபாடுகளை உடைய வாழ்க்கை எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு வெற்றியை சொல்கிறானே, அல்லதீன யுகீமுன ஸலா, இந்த மூமின்கள் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் ஜகாத் கொடுப்பார்கள், அவர்கள் ஜகாத்தை சரியாக நிறைவேற்றுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய மூமின்களுக்கு தான் இந்த பூமியிலே கிலாபத்தை வாக்களிக்கிறார். கிலாபத் என்பது நீங்கள் பீரங்கிகளை வாங்கிவிட்டீர்கள், ஏரோப்ளேன்களை வாங்கிவிட்டீர்கள், விமானம் தாங்கிய கப்பலை வாங்கிவிட்டீர்கள், உலகத்தில் உள்ள அத்தனை ஆயுதங்களையும் குமித்து விட்டீர்கள். கிடைக்காது கிலாபத், அதன் மூலமாக கிடைக்காது. அது அப்போது வந்து போகக்கூடிய ஒரு மேகத்தை போன்று நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒன்றாக இருக்குமே தவிர, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிலாபத் என்பது சூரா அன்னூருடைய 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹு தஆலா வாக்கு கொடுத்திருக்கிறான். யாருக்கு? உங்களிலே யார் ஈமானை சரியாக ஏற்றுக்கொண்டார்களோ, நல்ல அமல்களை பேணி செய்கிறார்களோ, அவர்களை பூமியிலே அல்லாஹ் கலீஃபாவாக ஆக்குவான். அவர்களுக்கு முன்னுள்ளவர்களை கலீஃபாவாக ஆக்கியது போன்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய தீனை பலப்படுத்தி கொடுப்பான். எந்த தீனை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டானோ, வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா, அவர்களது பயத்திற்கு பிறகு அவர்களுக்கு நிம்மதியை அல்லாஹ் கொடுப்பான். அந்த மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? யஅபுதுனனி, அவர்கள் என்னை வணங்குவார்கள். லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, எனக்கு இணை வைக்க மாட்டார்கள். வமன் கஃபர பஅத தாலிக ஃஃஉலாஇக ஹுமுல் ஃபாஸிகூன், யார் இதற்கு பிறகு நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தான் பெரும் பாவிகள். அல்லாஹ் பாதுகாப்பானா. கண்ணியத்திற்குரியவர்கள், இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜுமாக்களிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மூமின்களை, சகோதரர்களை, சகோதரிகளை இப்படியாக சோதிக்கப்படுகின்ற நிலையிலேயே அல்லாஹ் விட்டுவிட விரும்பவில்லை. கண்டிப்பாக அவன் உதவி செய்வான். நபிமார்களுக்கு உதவி செய்தவன், நபி தோழர்களுக்கு உதவி செய்தவன், நமக்கும் உதவி செய்வான். ஆனால் அல்லாஹுடைய நிபந்தனை என்ன? அந்த ஈமானோடு, அந்த அல்லாஹ்வுடைய நிபந்தனைகளோடு நாம் வாழ வேண்டும். அத்தகைய ஒரு வாழ்க்கையை நம்மை திருத்திக் கொள்ளும் பொழுது, நம்மை அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு உட்படுத்தும் பொழுது, கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், நம்மை பாதுகாப்பான். நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுப்பான். யார் மூலமாக அல்லாஹு தாலா வாக்களித்த இந்த சிறந்த வாக்கை உண்மைப்படுத்துவானோ, அத்தகையவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இது நாம ஏற்படுத்தக்கூடிய ஒன்றல்ல. கலீஃபா அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஒரு வார்த்தையை சொல்லி நினைவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, கலீஃபா அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். அல்லாஹ் எங்களது உள்ளங்களை பார்த்தான். எங்களில் சிறந்தவர்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கலீஃபாவாக கொடுத்தார். அபூபக்கர் ஏன் கலீஃபாவாக ஆனார்? அங்கே அபூபக்கரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அபூபக்கரின் படி அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்கள் இருந்தார்கள். பிறகு அபூபக்கர் இருந்தார், அல்லாஹு தஆலா உமரை கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தான். பிறகு அவர் இருந்தார், பிறகு உஸ்மான், இப்போது நான் இருக்கிறேன். உங்களில் நன்மை இருக்குமே ஆனால் அல்லாஹ் உங்களில் உள்ள நல்லவர்களை உங்களுக்கு கலீஃபாவாக தேர்ந்தெடுப்பான். இதிலிருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? எதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் தெரியுமா? ஒரு முஸ்லிம் மன்னர் கெட்டுப்போகிறார் என்றால், ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் கெட்டுப்போகிறது என்றால், அதற்கு முன்பு மக்கள் அங்கே கெட்டுவிட்டார்கள் என்று பொருள். மக்கள் அவர்கள் சீர்திருத்தம் கெட்டுவிட்டார்கள், அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்கள், அதனால் அவர்களுடைய ஆட்சியாளர்களும் அப்படி அவர்களுக்கு வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும், முஃமின்களுக்கும், ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய வெற்றியை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தந்தருள்வானாக. எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்தும், அவர்களுடைய எல்லா விதமான குழப்பங்கள் அச்சுறுத்தல்களிலிருந்து முஸ்லிம்கள் எல்லோரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.